சிலர்லாம் இந்தியாவிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, பாலே தொடாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய இருதயம் எந்த இடத்துலையும் பிளாக் ஆகிறது இல்லை. ஏன் பால் சாப்பிட்டா என்ன ஆகும், டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் உருவாகும். டயாக்சின்ங்கிறது ஒன்றும் இல்லை, கெமிக்கல் அதாவது வேஸ்ட் குப்பை. இந்த குப்பை போய் என்ன பண்ணுனா ஒரு மூலையில் நின்றுடுச்சுன்னா அடுத்த குப்பையை பிடிச்சி வச்சுக்கும், அடுத்த குப்பை என்ன பண்ணும் இன்னொரு குப்பையை பிடிச்சி வச்சுக்கும். இப்படி எல்லா குப்பையை பிடிச்சி வச்சுக்கிட்டே பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணும், அது குப்பை கூட குப்பை மேட ஆயிடும். இது மாதிரி தான் நம்ம உடம்பு குப்பை மேட ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னங்க, பால். ஆனா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, பால் சாப்பிட்டா தான் உனக்கு பலம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் இன்னைக்கு, பாலை பாலை டெய்லி குடிக்கலாமா விட்டுலாமா? அப்ப பால் பதில என்ன பண்றது, அப்ப ஏன் கால்சியம் எப்படி வளரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன்ல, அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு கால்சியம் இல்ல டங்ஸ்டன் கூட வரும், வருமா வராதா, செலீனியம் கூட வரும், ஜிங்கும் வரும், எல்லாம் வரும். எப்படி சாப்பிட்டா, ஃபெர்மெண்டேஷன் ஆகிற மாதிரி சாப்பிட்டா. இப்போ நமக்கு பாலை கொடுக்கற இந்த விலங்கினத்துக்கு யாரு கால்சியத்தை கொடுத்தாங்க, அதனுடைய எலும்பு எறும்பு மாதிரி இருக்கா, நம்முடைய எலும்பு இரும்பு மாதிரி இருக்கா, பாலை சாப்பிட்டவனுடைய எலும்பு இரும்பு மாதிரி இருக்கா, அந்த பாலை கொடுக்கற பசுவுக்கு எலும்பு இரும்பு மாதிரி இருக்கா, யாருடைய எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கு, மாட்டுக்கு தானே, மாட்டுக்கு. அப்ப மாடு எதை சாப்பிட்டுச்சு, மாடு ஒண்ணு இல்லாத புள்ள சாப்பிட்டுட்டா பலமா இருக்குது, அது ஒண்ணு பால் குடிக்கல. நாம தான் பால் குடிச்சதுக்கு வீணா போறோம், இதுல இருந்தா புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ நமக்கு எது செரிக்குமோ அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன வேணுமோ அது உருவாகும் அப்படிங்கிற இந்த பிலாசபி புரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அவன் கோவி விக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம ஊர்ல காம்ப்ளான் விக்கிறான்ல, விக்கிறானா இல்லையா, இவ்வளவு தூரம் ஆவா அவன் குழந்தை அப்படின்னு சொல்றான், சொல்றானா இல்லையா? சரி, இவன் எல்லாம் கொண்டு போய் அந்த ஜப்பான்காரனுக்கும் இல்ல இன்னும் சாட்டா இருக்கிறவனுக்கும் கொடுத்து பெரிய ஆளா வளர்த்திருக்க வேண்டியதானே, ஆஸ்திரேலியாக்கார மாதிரி வளர்த்த முடியுமா? முடியாது இல்ல, பிராடன் தெரியுது இல்லையா, அதான் ஆப்பிரிக்காக்காரனுக்கு கொண்டு போய் இந்த பேரன் லவ்லி மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெள்ளையா இருக்கிற பேஸ்ட் எல்லாம் போட்டு ஆப்பிரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்கார மாதிரி மாத்திருக்கலாம்ல, மாத்த முடியுமா? மாறாது, அது மாறவே மாறாது. அப்போ என்ன அர்த்தம், இது எல்லாமே வியாபாரம்னு புரிஞ்சுக்கோங்க. இது உதாரணத்துக்கே இப்படி சொன்னேன், இதே மாதிரிதான் எல்லா பொருளும், எல்லா பொருளும் இதே மாதிரிதான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சியை மாற்றம் ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் எதையுமே ஒழுங்குபடுத்த முடியாது, மேலால எதையும் பண்ண முடியாது. நீங்க சாப்பிடுற வைட்டமின், வைட்டமின்ங்கிறது என்ன தெரியுமா, வைட்டமின்ங்கிறது நம்ம உடம்புல தானே உருவாக்கக்கூடிய ஒரு உயிர் கனிமம், அதுக்கு பேர் தான் வைட்டமின், உயிர் கனிமம். மினரல்ஸ் என்ன கனிமம், வைட்டமின் வைட்டல் என்ன உயிர். அப்போ உயிரோட உறவாடி அந்த உணவு என்ன வரணும், மினரலா மாறணும், அப்பதான் அதுக்கு பேர் வைட்டமின். அதை விட்டுட்டு நீங்க வைட்டமின் வாயில போட்டீங்கன்னா அது உடம்புல போய் கைட்டமின் ஆச்சா என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, அது நமக்கு நோயை கொடுக்கும். அதனால இன்னைக்கு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நல்ல மேகசின்ஸ் பெரிய பெரிய மெடிக்கல் மேகசின்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ரிசர்ச் அல்லது கூகுள் சர்ச்ல போய் ரிசர்ச் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எல்லா ஆர்டிபிஷியல் ஃபுட்டுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஆபத்து மறைஞ்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆர்டிபிஷியல் ஃபுட்டு, எந்த ஃபுட்டு ஃபேக்டரிக்கு போயிட்டு வருதோ அந்த ஃபுட்ல நிறைய ஆபத்து மறைஞ்சிருக்குது. எந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்களோ அதுல நிறைய ஆபத்து மறைஞ்சிருக்குது. எதெல்லாம் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரின்னு கொடுக்குறாங்களோ அதுல மிகப்பெரிய ஆபத்து மறைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு உணவு, இப்போ ஒரு காலத்துல வைட்டமின் இ சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி வைட்டமின் இ சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னா, நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் இயா மாறி அது உங்க ஹார்ட்டுக்கு நல்லது பண்ணணும். இவங்க என்ன பண்ணாங்க, நேரா வைட்டமின் இயை கொடுத்தாங்க. வைட்டமின் இயை கொடுத்தது நிறைய ஹார்ட் அட்டாக்கா வந்துச்சு. ஏன்னு கேட்டா வைட்டமின் இங்கிறது இது வெளியிருந்து கொடுக்கற வைட்டமின் வந்து அது உள்ள போய் என்னவா மாறுனா, வைட்டமினுடைய ஒரிஜினல் வைட்டமின் எல்லாம் அதை திருடிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அட்மாஸ்பியருக்குள்ள ஒரு கெட்ட ஆள் உள்ள புகுந்துட்டாங்கன்னா அந்த நல்ல அட்மாஸ்பியரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த நல்ல மனுஷங்க வந்து அந்த கெட்ட ஆழத்துக்கு வெளியே போடுவான் இல்லையா, அப்போ கொஞ்சம் பேர் மிஸ் ஆயிடுவானோ இல்லையா. அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு கெட்ட ஒரு வைட்டமின் மாதிரி ஒரு ஃபேக் வைட்டமின் உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக் வைட்டமினை கிக் அவுட் பண்றதுக்காக குட் வைட்டமின் வில் கம் அவுட். இத நேச்சுரல் சயின்ஸ். ஏன்னா அது சர்வைவல் ஆகுறதுக்காக என்ன பண்ணும், கொஞ்சம் லாஸ் ஆகும். இப்ப நீங்க கெட்டு போன போண்டா சாப்பிட்டுட்டோம், கெட்டு போன உணவு சாப்பிட்டோன்னு வாந்தி ஆகுதா இல்லையா? இப்ப வாந்தி ஆகணும்னா உடம்புல கொஞ்சம் எனர்ஜி செலவு பண்ண முடியுமா? வலிக்காம முடியுமா? அப்ப வலிக்கணும், வாந்தி ஆகணும். வாந்தி ஆகல வலிக்கல அப்படின்னா உங்களுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட போண்டா அல்லது கெட்ட உணவு கெட்ட உப்புமா வெளியே வராது இல்லையா? அப்போ வி ஹேவ் டு லாஸ் சம்திங். இதே மாதிரி நாம சாப்பிடுற வைட்டமின், நம்ம சாப்பிடுற மினரல்ஸ், நம்ம சாப்பிடுற சப்ளிமெண்டரி, இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியை பாழ்படுத்துதே தவிர நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தியை பலப்படுத்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம ஒரு கற்பிதத்துல அந்த ஒரு கற்பனையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். ஆக்சுவல் சயின்ஸ்ங்கிறது இதுதான். இது இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாருமே அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனா மருத்துவ வியாபாரிகள் வந்து வித்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப நாம எதை சாப்பிடுறது? நாம நமக்கு இப்ப அப்படி சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது மாதிரி நல்ல உணவு சாப்பிடணும். நல்ல உணவுங்கிறது மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு அங்க கிடைக்குதா இல்லையான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுங்க. காற்றோட்டமா இருக்கிற உணவு தான் நல்ல உணவு. ஆனா அங்க காற்றோட்டமா இருக்க விட மாட்டாங்க, ஏன்னா காத்துலதான் நிறைய பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியாவுக்குள்ள இந்த உணவு படக்கூடாது. அப்ப அந்த பாக்டீரியா படாம இருக்கணும்னா இதை ரேப் பண்ணி வச்சிடணும், யாரே புகாம வச்சிருக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்ப காத்து இல்லாம ஒரு அரிசி மூட்டையை மூட்டை கட்டி வச்சு பாருங்க. நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியும், அங்க போய் பார்க்க முடியாது. ஏன்னா அதுல பூச்சி வந்துடும். அப்ப அந்த பூச்சி என்ன சொல்றோம், பாக்டீரியான்னு சொல்றோம். நம்ம இன்செக்ட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். எதுக்கெடுத்தாலும் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் மூடி வைக்கிறாங்களோ அதுதான் இன்ஃபெக்ஷன் ஆகும். சாதாரண இன்ஃபெக்ஷன் ஆகாது. ஏன் இன்ஃபெக்ஷன் ஆச்சு? அதுல மூடி வச்சதும் அது உணவா இருந்தது குப்பையா மாறி போச்சு. காத்து போகாததுனால, காத்து இருக்கிற வரைக்கும் அதுக்கு உயிர் இருக்கு. இப்ப உயிர் போயிருச்சுன்னா என்னாச்சு? குப்பை தானே, புணம் தானே. அப்ப அந்த புணத்தை வந்து வச்சிருக்கணுமா? எரிக்கணுமா? எரிக்கணும். எரிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணும்னா இயல்புலயே இயற்கை என்ன பண்ணும், இறந்த அந்த குப்பையிலிருந்து பூச்சி உருவாகும். அழுக்கில இருந்தா பூச்சி உருவாகும். எதுக்காக? அந்த அழுக்க சாப்பிடுறதுக்கு. இதை நாம என்ன சொல்றோம், பூச்சிங்கிறோம், பாக்டீரியாங்கிறோம், வைரஸ்ங்கிறோம். இப்போ பாக்டீரியாவாகட்டும் பூச்சி ஆகட்டும் வைரஸ் ஆகட்டும் இதெல்லாம் எதுக்காக உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க குப்பை இருக்குதோ அந்த குப்பையை காலி பண்றதுக்காக உருவாச்சு. ஆனா இதை வச்சு மிகப்பெரிய வியாபாரம் நடக்குது உலகத்துல. இப்ப கேரளாவில் நிபா வைரஸ் வந்துருச்சு இல்லையா, கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அதே மாதிரிதான் உலகம் முழுக்க இது H1N1 வைரஸ், டெங்கு ஃபீவர், மலேரியா, இப்படி ஸ்பைன் ஃபுளூ, இப்படி எண்ணற்ற பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் பேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பேர் வச்சுட்டுதான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்க வியாபாரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா இதெல்லாம் எதுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குப்பை நம்ம உடம்புல சேர்ந்துருச்சுன்னா அந்த குப்பையை அழிக்கிறதுக்காக வந்த புழு மாதிரி, அந்த குப்பையை அழிக்கிறதுக்காக வந்த பாக்டீரியா மாதிரி, ஒரு வைரஸும் வந்து என்ன பண்ணும், அந்த குப்பையெல்லாம் காலி பண்ணிட்டு அது வெளியே போயிடும். இப்போ இன்ஃபெக்ஷன் பத்தி உங்களுக்கு பயம் இருக்குமா? இது வந்து ஏற்கனவே நிரூபணம் பண்ணின விஷயம்தான். லூயிஸ் பாஸ்டர் என்ன சொன்னார்னா, 100 ஆண்டுக்கு முன்னாடி இந்த காத்தோட்டமா இருக்கிறதுனாலதான் எல்லா பூச்சி வருது அப்படின்னு சொன்னாரு. அப்ப காத்து இல்லாதத பூச்சி வருது இல்ல வர்றதில்ல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அப்பவே பீச்சா, ஆண்டனி பீச்சாம்பங்கிற அவர் காலத்தில் வாழ்ந்தவர் என்னவர் என்ன பண்ணாரு, இத பாரு காத்தே போகல அப்படின்னு சொல்லி காத்து இல்லாத ஒரு காத்து போகாத அளவுக்கு டைட் ஏர் டைட்ல ஒரு மாமிச துண்டு வச்சு காமிச்சாரு. அதுவும் அழுகி போயிடுமா இல்லையா? அதுதான் சீக்கிரம் அழுகும். ஏன்னா காத்து போகலன்னா சீக்கிரம் அழுகிடும். அப்ப அதுவும் அழுகி பூச்சி வந்துருச்சு. அப்போ அது காமிச்சாரு, இது இது பாத்தியா இது எதுக்காக வந்தது அப்படிங்கறத அந்த தியரியை ப்ரூவ் பண்ணாரு. அது மட்டும் கிடையாது, பல யூனிவர்சிட்டியில, பல மெடிக்கல் யூனிவர்சிட்டியில, பல விஞ்ஞானிகள் முன்னிலையில அவரோட ஆண்டனி பீச்சாம்புடைய ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணாங்க, இவங்க எதெல்லாம் விஷம் சொன்னாங்களோ, அந்த வைரஸ் சொன்னாங்களோ, அந்த பாக்டீரியான்னு சொன்னாங்களோ, அதையெல்லாம் அவங்க முன்னாடி அப்படியே ஸ்வாலோ பண்ணி காமிச்சாங்க. நான் பாரு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்னும் ஆகறதில்ல பாரு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு காமிச்சாங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. பல விதமான வைரஸ், பல விதமான பாக்டீரியாக்களை அவங்க முன்னாடி சாப்பிட்டாங்க. ஏன்னு கேட்டா அது அழுக்கு உள்ள உணவு உடம்புல தான் போய் அங்க தங்கும். அழுக்கு இல்லாத உடம்புல அங்க வேலை இல்லைன்னு சொல்லி ஓடி வந்துரு வெளியே, இல்லைன்னா செத்து போயிடும். புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இப்போ இன்னொருத்தரோட வைரஸ் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நீங்க சுத்தமா இருந்தா உங்களுக்குள்ள கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த அழுக்க காலி பண்ணிட்டு அந்த வைரஸ் ஓடி போயிடும். இப்போ பாக்டீரியாவும் வைரஸையும் பார்த்து யாராவது பயப்படுறீங்களா? அப்படி பயப்பட்டா அங்க கோயில் கட்டி கும்பிட வேண்டியது அங்கேயே. அதுக்கு இனிமேல் வைரஸுக்கு தான் கோயில் கட்டணும். ஆமா, அப்போ நம்ம உணவு கெட்டு போச்சுன்னா அதுல வர்ற பூச்சி மாதிரி தான், நம்ம உடம்பு கெட்டு போச்சுன்னா அதுல வர்ற பூச்சி தான் வைரஸ் அல்லது பாக்டீரியா. அப்ப கெடாம பாத்துக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல சொன்னதுல பசி, ருசி, தாகம், ஓய்வு இதெல்லாம் பாத்துக்கணும். மனசு, இப்ப ஜீரணத்தை ஒழுங்கா வச்சுக்கிட்டா நம்ம உடம்புல கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அழுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சேரவே சேராது. இதுதான் வெரி சிம்பிள். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா நீங்க அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க வேண்டாம். இதுல யாருக்காவது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா? இல்ல. ஆமா, தெளிவா இருக்கும். அப்ப என்ன சாப்பிடுறது? தயிர் எதுல இருந்து வந்துச்சு? அப்புறம் உங்களுக்கு தவிர்க்கவே முடியல, பால் இல்லாம இருக்கவே முடியல அப்படின்னா அந்த தயிரை கூட உடைச்சிட்டு அதுல இருக்கிற வெண்ணெய தனியா எடுத்துட்டு மோரா சேர்த்திக்கோங்க, சரிங்களா? அதுலதான் ப்ரோபயோட்டிக் ஜாஸ்தியா இருக்கு தயிரை விட மோர்ல. அதுதான் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறது. தயிர் வந்து ஜீரணிக்கிறது சிரமமா இருக்கும். தயிர்ல ஒரு போர்ஷன் ஜீரணம் ஆகாது. அதுதான் அந்த வெண்ணெய். தவிர்க்கவே முடியல. பட் முடிஞ்ச வரைக்கும் இப்ப நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நீங்க என்னைக்கு ஒரு பொருள் மோசம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்களோ அந்த பொருளை தொடர்றதை நிறுத்தணும். அதாவது இன்னையோட என்ன மைண்ட் செட் பண்ணணும்னா, ஒரு 15 நாளைக்கு பாக்கலாம், இந்த ஆள் என்னதான் சொன்னாரு பாப்போம். நாம ஒரு 15 நாளைக்கு மில்க் இல்லைன்னு என்ன செத்தா போயிடுவான்? மில்க் இல்லாதவன் எலும்புதான் இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் பாத்துருக்கிறோம். சரி, விட்டுதான் பாப்போமே. ஒரு வாரம், 15 நாள் எனக்காக விட்டுடுங்க மில்கை விட்டுட்டு என்ன பண்றது? மில்க் மாதிரியே ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காய் வாங்குங்க, வெண்ணெய் புளிங்க, தேங்காய் பால் மில்க் மாதிரியே இருக்கும். தேங்காய் பால் வந்து எவ்வளவு நல்லது அப்படின்னு இப்ப நான் சொல்லித்தரேன். இப்ப நம்ம உடம்புல எங்கேயாவது காயமானா தானே ஆறுதா இல்லையா? விட்டாதான ஆகுது, தெரியும். நாம அதை விடுறது இல்லையா? அது உடனே ஒரு பேண்டைட் போட்டுடுவோம், ஒரு ஆயின்மெண்ட் போட்டுடுவோம், இல்லைன்னா தைச்சிடுவோம், இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுடுவோம், பெயின் கில்லர் சாப்பிட்டுடுவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அப்புறம் கடைசியில் அதான் ஆச்சுன்னு நினைச்சுக்கிடுவோம். இப்ப இதெல்லாம் பண்றதுனால அது ஆறாது, லேட் ஆகும். இப்ப இதெல்லாம் பண்ணாம இருந்து நீங்க இங்க ஊர்ல இருக்கும்போது அது தானே ஆறுச்சா? எத்தனை பேருக்கு அப்படி கவனிச்சிருக்கிறீங்க? அப்படி ஆறுனா அந்த அந்த புண்ணுல அந்த புண்ணு ஆறின பின்னாடி அங்கே தழும்பு இல்லாம மாறிடும். இப்ப நீங்க இந்த கெமிக்கல் எல்லாம் போட்டா தழும்போட தான் மாறும். இப்போ உங்களுக்கு தழும்பு இல்லாத புண்ணு வேணா உடம்பு வேணுமா? தழும்போட உடம்பு வேணுமா? தழும்பு இல்லாத உடம்பு வேணும்னா இந்த மருந்துல இருந்து வெளியே வரணும் இல்லையா? இப்போ அது மாதிரி நம்ம உடம்புல எங்க காயமானாலும் தானே குரோத் வந்து அது நடக்கும். ஏன்னா நம்ம உயிருக்கு இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஆமா. அப்ப அது மாதிரி இது எப்படி ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறது அதனோட இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ்ல அது ரிப்பேர் பண்ணிடும், ரைட்? இப்ப இங்க எல்லாம் ரிப்பேர் பண்ணிடும். கையில ரிப்பேர் பண்ணிடும், கால்ல ரிப்பேர் பண்ணிடும், மூஞ்சில ரிப்பேர் பண்ணிடும், உடம்புல வயித்துல ஹார்ட்ல கூட ரிப்பேர் பண்ணிடும், எங்க வேணா ரிப்பேர் பண்ணிடும். ஆனா பிரெயின்ல ஒரு செல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிப்பேர் பண்ணது கஷ்டம். பிரெயின்ல ரிப்பேர் பண்ண முடியாது. செல்ஸ் நியூ ஜெனரேஷன் ஆகிறதுக்கு அங்க வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதுக்கு பேர்ரா டிமினிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்பெஷலி அமெரிக்காவில் வந்து எவ்ரி இயர் மோர் தேன் 88,000 பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் ஏ டிமினிஷியா பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் சொல்லி வருது. நீங்க போய் ஹைட்ரோஜெனிக் டெத்ங்கிற அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். மருந்து சாப்பிடுறதுனால மூளையில அணுக்கள் சாகுது, அதனால நினைவாற்றல் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிமினிஷியா கிரியேட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னா, ஏற்கனவே எதுக்குமே மருந்து இல்ல, மருந்துனாலதான் டிமினிஷியா வந்துச்சு. இப்ப போய் மருந்து இருக்கான்னு கேட்டா அப்ப எதுக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா, இதுக்கு த ஒன்லி சொல்யூஷன் கோகனட். கோகனட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரிசர்ச் சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கோகனட்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, கோகனட்ல தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு விஷயம் இருக்குது, சோடியம் மோனோலாரிக் ஆசிட். இந்த சோடியம் மோனோலாரிக் ஆசிட் நெக்ஸ்ட் டு த மத பிரஸ்ட் மில்க் வேற எங்கேயுமே கிடையாது கோகனட்டை தவிர அப்படின்னு. இப்ப கோகனட் மில்க் பிரஸ்ட் மில்கை விட நல்லதுன்னு சொல்லி புரியுதா இல்லையா? பிரஸ்ட் மில்க் கிடைக்காதுல்ல, இங்க அது கிடைக்குங்கிறேன், கிடைக்காது. அப்போ தி கோகனட் மில்க் இஸ் த ஒரிஜினல் மில்க். இப்ப புரியுதா கோகனட் மில்க் எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி. இந்த கோகனட் மில்க் என்ன பண்ணும்னா இந்த பிரெயின் செல்ஸ் கூட வளர்க்கும். Are you got it? மூளை செல்களையும் வளர்க்கக்கூடிய பண்பு எதுக்கு இருக்குது? இந்த கோகனட் மில்க் இருக்கு. இப்போ கோகனட் மில்க பெருசா செலவு பண்ணாம பிடிச்சிடலாம். நீங்க மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா பிடிச்சிடலாம். அது நீங்க எதுல வேணா கலக்கிக்கலாம், ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணலாம். உங்க குழந்தைகளுக்கு இப்ப இருந்தே கொடுத்து 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 நீங்களும் இப்ப இருந்தே சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க இம்யூன் சிஸ்டம். இப்போ இம்யூன் சிஸ்டம் எப்ப டெவலப் ஆகுதுன்னு கேட்டா யாரெல்லாம் நல்லா பிரஸ்ட் மில்க் சாப்பிட்டாங்களோ சின்ன வயசுல அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யாரெல்லாம் பிரஸ்ட் மில்கே சாப்பிடாதவங்க, தாய்ப்பால் சாப்பிடாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் பூரா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமா. அப்ப அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை திரும்பவும் பூஸ்ட் அப் பண்றதுக்கு த ஒன்லி வே கோகனட் மில்க் புரிஞ்சிருச்சா இல்லையா? இப்பவும் நான் தயிர் தான் சாப்பிடுவேன், மோர் தான் சாப்பிடுவேன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆமா. சோ நல்ல உணவு, நல்ல உணவுங்கிறது நாம புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். அத அப்ப வந்து தெளிவடைஞ்சிடுவோம். அப்போ உங்க மைண்ட் அண்ட் பாடி ஃப்ரீ ஆயிடும். இதுல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். வேற எதுக்கு வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளானிக்கு பண்ணலாம், அப்படி தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி போடக்கூடாது. இது இப்பவே இந்த நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது. போஸ்ட்போன் பண்ணவே முடியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஹெல்த் தான். அப்ப அதுக்கு நல்லதை உள்ள போடணும், நல்லதை புரிஞ்சுக்கிட்டு நல்லதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட். வேற என்ன? கிளென்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டம் கிளென்சிங் அதே பண்ணிக்கோ. நீங்க நீங்க என்ன பண்றீங்க இப்போ, பசியை கவனிச்சு சாப்பிட ஆரம்பிச்சீங்கனால உங்க சிஸ்டம் வந்து கிளென்சிங் பண்றதுக்காக தான் பசியை நிக்கி நிறுத்தி வச்சிருக்கும். நம்ம சிஸ்டத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தெர் இஸ் எ ஒன் ப்ராசஸ், இன்ஹேலேஷன் எக்ஸலேஷன், அசிமிலேஷன் எலிமினேஷன். இப்போ சிஸ்டத்தை கிளென்சிங் பண்றதுங்கிறது எக்ஸலேஷன், எலிமினேஷன், வெளியே அனுப்புறது. இப்ப வெளியே அனுப்பும் போது உள்ள ஏத்துக்காது. இப்ப நீங்க ரெண்டு மூக்கு வச்சிருக்கீங்களா? ரெண்டு மூக்கு லோட்டம் இருக்கா? இருக்கு. சரி, ஒரு மூக்கு வழியா உள்ள போட்டு காத்து, ஒரு மூக்கு வழியா காத்து வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி யாராவது ட்ரை பண்றீங்களா அட் அ டைம்ல? இஸ் இட் பாசிபிள்? நெவர், நெவர், முடியவே முடியாது. ஏன், ரெண்டு மூக்கு இருக்குல்ல, ட்ரை பண்ண வேண்டியதானே? முடியாது. ஏன்னு கேட்டா the unique process, அந்த process பேரு ஒரே process தான். ஒண்ணு வெளியே வரணும் இல்லைன்னா உள்ள போகணும். அப்போ இத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புல கிளென்சிங் நடந்துகிட்டு இருக்கும் போது பசி வராது. நம்ம உடம்புல கிளென்சிங் நடந்துட்டு இருக்கும் போது, அழுக்கு வெளியேறிட்டு இருக்கும் போது நமக்கு தாகம் வராது, பசி வராது, உள்ளே எடுக்காது, வெளியேற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். வெளியேற்றி முடிஞ்ச பின்னாடி உள்ளே எடுக்கும். அப்ப கிளென்சிங் தரியா ப்ராசஸ் இல்ல, அது நடந்துகிட்டு இருக்கும். நடக்கும்போது அந்த கிளென்சிங்கை தான் என்ன சொல்றோம்னா, ஒன்னு வாந்தி சொல்றோம், தும்மல் சொல்றோம், இருமல் சொல்றோம், லூஸ் மோஷன் சொல்றோம், ஸ்வெட்டிங், ஸ்னீசிங், டியரிங், ஸ்பூட்டம்ஸ் கம்மியா வாய் வழியா வெளியே வர்றது. ஸோ இது எல்லாமே, இது எல்லாம் கிளென்சிங் தான், எல்லாமே கிளென்சிங் தான். இப்ப இந்த கிளென்சிங் நடந்துகிட்டு இருக்கும்போது யூ நெவர் கெட் ஹங்கிரி. அப்ப அந்த இடத்துல ஐடியலா இருந்தீங்கன்னா அது சீக்கிரம் கிளீன் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு பசி வரும், தாகம் வரும், எல்லாமே வரும். இப்ப எப்ப நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்களோ அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம பாடி என்ன பண்ணும், அடுத்த இம்யூன் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ஃபீவர். அப்ப அந்த ஃபீவர் வரும்போது என்ன பண்ணுவோம் நம்ம, ஐயோ ஃபீவரா, உடனே ஒரு குரோசின் போட்டுக்கோ, பேராசிட்டமால் போட்டுக்கோ அப்படின்னு போட்டுக்கோம். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆயிடும், அந்த குப்பையெல்லாம் உள்ளே திரும்பவும் டம்ப் ஆயிடும். அப்புறம் அடுத்த நோய், அடுத்த நோய்க்கு பேர் வச்சிடுவாங்க உங்களுக்கு, புரியுதா? அப்போ அடுத்த நோய்க்கு பேர் வச்சா என்ன நடக்குன்னு அப்புறம் நான் சொல்ல வேண்டாம்.
அங்க போகாம என்ன பண்ணணும், இப்ப ஃபீவர்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபீவர் இஸ் நத்திங் பட் த ஹையஸ்ட் இம்யூன் சிஸ்டம்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. அப்ப என்ன பண்ணணும், ஃபீவர் வந்தா என்ன பண்ணணும்னு அதுவே நமக்கு சொல்லித்தருது. இப்ப ஃபீவர் வரும்போது எப்படி இருக்குது, வாயெல்லாம் கசக்குது, கண்ணு திறக்க முடியல, கை கால் எல்லாம் வலிக்குது, ஒவ்வொரு ஜாயிண்ட் ஜாயிண்டா வலிக்குது. நாம என்ன பண்றோம், அதுக்கு பேர் வைக்கிறோம், சிக்கன் குனியா மட்டன் குனியா இப்படி ஏதாவது ஒரு பேரை வச்சு மருந்து சாப்பிட்டுடுவோம். ஆனா எல்லா காய்ச்சலும் வாய் கசக்கும், ஜாயிண்ட் ஜாயிண்ட் வலிக்கும், கண்ணு திறக்க முடியாது, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கும், கம்மன் படுத்துக்கலாமான்னு தோணும். அப்ப என்ன அர்த்தம், நீ அதைத்தான் செய்யணும்னு சொல்லுது. அது அதை விட்டுட்டு நாம என்ன பண்றோம், வேற பண்ணிட்டு இருக்கோம். வாயே கசக்குதுனால பாலை கொண்டா வெண்ணெய் கொண்டா நப்பு அப்படின்னு சொல்லி தப்பு போட்டுக்கிறோமா இல்லையா? அப்போ அது வேண்டாம், நம்ம சிஸ்டம் என்ன சொல்லி கொடுக்குது அதை செய்வோம். கசப்பா இருக்குதா விட்டுடு சாப்பிடாத, வலி வலிக்குதா உடம்பு பூரா எதையும் செய்யாத, கம்மன் படுத்துடு. எவ்வளவு நாளைக்கு படுத்துக்கிறது கேள்வி அடுத்தது. அந்த அந்த சிஸ்டம் எவ்வளவு நாள் சொல்லுதோ அவ்வளவு நாள் படுத்துக்கணும். இப்ப நீங்க குப்பை மூட்டை பெருசா வச்சிருக்கீங்க, ஒரு மம்டையில எடுத்து போட்டா வந்துடுமா, அது டிராக்டர் வந்து நப்பிதான் எடுத்து வெளியே போடணும், அவ்வளவு இருக்குது அந்த குப்பை. அப்போ ஒரு நாள்ல வெளியே போகாது, ரொம்ப குப்பை கம்மியா இருந்துச்சு ஒரு மணி நேரத்துல கூட போயிடும். குப்பை பெரிய குப்பையா இருந்ததுன்னா பல நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 52 நாள் சாப்பிடாம இருந்தாரு, 52 days. நான் என்ன கேட்டேன்னா, அவர் எதுக்கு வந்தாருன்னா, முட்டி கால் வலிக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து என் முன்னாடி உட்கார வச்சாங்க. 50 வயசுக்கு மேல அவருக்கு முட்டிக்கால் வீங்கி இருக்குது வலிக்குது, கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சாங்க தூக்கிட்டு வந்து. நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த வாரம் பொறுத்து ஒரு வாரம் பொறுத்து அப்புறம் வாங்க அப்படின்னு அப்புறம் வந்தாரு. அடுத்த வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், பசியெல்லாம் எப்படி இருக்குது, பசியா அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு, சாப்பாடு அது வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்காரு அப்படின்னாரு. என்னது பசியே கிடையாது வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கீங்களா, அப்ப சொல்லி அனுப்பிச்சு ஏன் போன தருவேன், அப்ப சாப்பிடக்கூடாதுங்கிறியா அப்படின்னாரு. ஆமாங்க, நம்ப மாட்டீங்க, அது வெப்சைட்ல இருக்குது, 42 days பாஸ்டிங்னு சொல்லி. ஆமா 42 நாள், 52 நாள் 42 நாள், 42 நாள் முடிஞ்சு 43rd நாள் இது மாதிரி காலையில ஒரு நாள் 7 மணிக்கு கூப்பி போன் பண்ணி கேட்காரு, தம்பி பசிக்குது நான் என்ன பண்றது அப்படின்னாரு. 42 நாள் கழிச்சு 43rd நாள் சாப்பிடுங்க யாருன்னு நானே பயந்துட்டேன். ஏன்னா 42 நாள் ஆயிப்போச்சு, என்னையா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இல்ல பசிக்கவே இல்லையே முதல்ல எப்படி என்ன பண்ணுவாராமா, டெய்லி 11 டீ குடிப்பாராமா கேசுவலா, எவ்வளவு டீ, 11 டீயே குடிப்பாராம். அது போக சாப்பாடு எல்லாம் போட்டுக்குவாரு, எல்லாம் போட்டுக்குவார். அப்படி போட்டு 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 காலு கயிறு வயிறு எல்லாம் உப்பிட்டு இருந்தது. இப்ப 42 நாள் சாப்பிடாம அந்த ஆள் என்ன ஆயிருப்பாரு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். அந்த ஆள் நல்லா ஸ்லிம் ஆயிட்டாரு, ஜம்முன்னு நடந்து வர்றாரு. நாம இந்தியன் மைண்ட் செட் என்ன வச்சிருக்கிறோம்னா, நல்ல தொப்ப பெருசா இருந்தா, நல்ல பபூன் மாதிரி இருந்தா, அமுல் பேபி மாதிரி இருந்தா ஹெல்த்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மகா மூடத்தனம், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், பபன் மாதிரி இருக்கிறவனால ஹெல்த் கிடையாது. ஹெல்த்ங்கிறது என்ன, நான் முதல்ல டெஃபினேஷன் சொன்னேன், என்தூசியாட்டிக் டு ஒர்க், கம்பேஷனேட்டிவ் டு அதர்ஸ் தான் ஹெல்த். ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் இன் தி லெபரேட்டரி அது ஹெல்த் கிடையாது. ஆனா நம்ம இந்தியன் அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கிறோம், உலகம் முழுக்க அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படி ஊப்பிட்டு இருக்கணும், பனிக்குட்டியாட்டு ஊதிட்டு இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் உப்புது அங்கெல்லாம் வீக்கா இருக்குது, அங்கெல்லாம் வியாதி இருக்குதுன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ என்ன இப்படி அழிச்சு போயிட்ட அப்படின்னு கேட்பான். காந்தி எப்படி இருந்தாரு, அவருடைய விழா எலும்பெல்லாம் எண்ணிரலாமா இல்லையா? நம்ம படத்துல தான் பாத்துருக்கிறோம், உப்பு சத்தியாகிரகத்துல காந்தி எப்படி நடக்கிறாரு, அவர் அப்படியே ஸ்டெப் எடுத்து போய்க்குவாரு, பின்னாடி இருக்கிறவங்களாம் ஓடுறான், நாய்க்குட்டியாட்டு ஓடுறான். ஏன் ஓடுறான் பின்னாடி இருக்கிறவங்களாம், காந்தி நடக்கிறாரு மத்தவங்கெல்லாம் ஓடுறான்னு என்ன அர்த்தம், யார் கெல்தி, யார் கெல்தி? அவர் ஒரு நேச்சர் கியூர் ஒரு புக் எழுதி இருக்கிறார், வெப்சைட்ல இருக்குது பாருங்க. காந்திக்கு பிளட் பிரஷர் இருந்ததுன்னு சொல்லுவாங்க, அவரோட பிளட் பிரஷர் 210-130. இப்ப பிளட் பிரஷர் ஆளு கால் மாறப்படுதுன்னு புரியுதா உங்களுக்கு, யார் கெல்தி? இந்த மீட்டர் சொல்றதெல்லாம் ஹெல்த் கிடையாது. அதனால டோன்ட் பிலீவ் அதர்ஸ், டோன்ட் பிலீவ் அப்பாரேட்டஸ், யூ பிலீவ் யுவர் செல்ஃப், ரைட்? அப்போ கிளீன்சிங் பண்ணணும் நினைக்காதீங்க. If you get fever, that is the topmost cleansing.
If you get fever, that is the topmost cleansing. Until your fever subside, don't allow to put inside anything. Just keep quiet without diet. That's the golden rule for everything. Fever pocha, appa thagam varum. Appa da neenga thanni kudikkanum. Thanni eppadi kadagadan kudikkudadu, vaai vechi rusichu kudikkanum. Adu kulandhaigalukku kattu kudukkanum ippa irundhu. Avangalukku ella hygienic kattu kuduthirupanga. Don't touch the tumblers. Don't touch the bottles. அப்படி சார், அப்படிதான் அவங்க ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்க அவங்களை இப்பவே அவங்க ஒரு கஸ்டமரா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஆமா, இப்ப இருந்து ரெடி பண்ணாதான் நம்ம லைஃப் லாங் கஸ்டமரா இருக்க முடியும். சோ அந்த ஃபீவர் விட்டு தாகம் வரும், தாகத்துக்கு தண்ணி குடிச்சதும் தேவையான அளவு தண்ணி குடிக்கலாம், தாகம் வரும் கண்டிப்பா. ஏன்னு கேட்டா கிளின்சிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அந்த கிளின்சிங் ஆன எல்லா பாத்தையும் கிளீன் பண்றதுக்காக. இப்ப மூக்கு வழியா நிறைய சளி வந்துச்சுன்னா இப்ப தண்ணி குடிச்சு முடிச்சதுமே நீரா வரும், சளி போனி நீரா வரும். இது மாதிரி இப்ப யூரின்ல நிறைய அழுக்கா போயிருந்ததுன்னா இப்ப நல்ல யூரின் வரும். இப்ப கிளின்சிங் ப்ராசஸ் தான் பக்காவா முடிஞ்சதுன்னு அர்த்தம். தென் ஒரு 3 to 5 hoursல பசி வரும். இப்ப என்ன சாப்பிடணுங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த குழந்தைக்கு முதல் உணவு கெட்டியான உணவு ஊட்டும் போது என்ன பண்ணுவாங்க, நல்ல குளவளன்னு வேக வச்ச அரிசி சாதத்தை கல் உப்பு போட்டு நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி சொத சொதன்னு கசைஞ்சு அப்படி ஊட்டியிருப்பீங்க. இல்லை ஊட்டியிருப்பாங்க உங்களுக்கு, உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ. அது மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை சாப்பிட்டுட்டு அடுத்த பசியை கவனிச்சு. ஒரு முறை ரெண்டு முறைன்னு நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது. பசியை கவனிச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு, ஆமாம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஃபீவர்லாம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்ட பின்னாடி லூக்வாம் வாட்டர், அந்த லூக்வாம் கண்டிஷன்ல இருக்கிற தண்ணியில குளிச்சுட்டு உப்பு புளி காரம் எல்லாம் கம்மியா இதே கோகனட் ஆயில் நிறைய ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க நல்ல சாதாரண உணவுக்கு, உங்க யூஸ்வல் உணவுக்கு போயிடலாம். இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ நெவர் கெட் சிக் இன் ஃபியூச்சர். உங்களுக்கு ஹெல்த் உங்களோட பிறப்புரிமை அப்படிங்கறத அப்ப புரிஞ்சுக்குவீங்க. ரைட், சரி. இப்ப என்ன உணவெல்லாம் நம்ம தப்பா சாப்பிடுறோம் சொல்லிடுறேன். இந்த டைம்ல நாம எல்லாம் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறோம், இந்த இட்லி சாப்பிடு, தோசை சாப்பிடு, இதுல கூட ப்ரோபயோட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரெஞ்சு அகாடமி சொல்லிச்சு இட்லி இஸ் த சூப்பர் மோஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊர்ல அல்லது நேச்சுரோபதி கத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா இட்லி கெட்டு போன உணவு, அதை எவன்டா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா உண்மை என்னங்கிறத நீங்க பிராக்டிஸ்ல உணரணும். யார் சொன்னாலும் ஏமாந்துடக்கூடாது. இப்போ இட்லியும் தோசையும் சாப்பிடுறவங்க எல்லாம் இட்லி ஆவியில வந்தது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம மனசுல ஒரு மைண்ட் செட் கூட இருக்கும். எதை நீங்க மாவாக்குறீங்களோ அது உங்களுக்கு நோவாக்க போகுதுன்னு அர்த்தம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாட்டி கூட இந்த ராகிய களி கிண்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அடுப்பு மேல பாத்திரத்தை ஊத்தி தண்ணியை ஊத்தி பாத்திரத்தை வச்சு அது கொதிக்க வைக்கிறதுக்காக நெருப்பை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த ராகி எடுத்துட்டு போய் அந்த கல்லுல போட்டு ஆட்டுவாங்க. ராகி கல் பாத்திருக்கிறீங்களா, மெஷின், மேனுவல் மெஷின், அது அதுல கொண்டு போய் ஆட்டி அந்த அந்த கொதிக்கும் போது உடனே கொண்டாந்து கொட்டிடுவாங்க களி கிண்டுறதுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க சயின்ஸ் படிக்காமையே சயின்ஸ் தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். நாம என்ன பண்றோம்னா, இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல அது என்னைக்கு அரைச்சதுன்னு தெரியாது, அது எப்ப பேக் பண்ணதுன்னு தெரியாது, 15 நிமிஷத்துக்கு மேல ஆனா கெட்டு போயிரும் நமக்கும் தெரியாது. ஏன்னா அது எவனும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இந்த மாவை வாங்கிட்டு வந்து நாம தின்னு நோவாக வேண்டிட்டு. அப்போ இது ட்ரையா இருந்தாலும் சரி, அது வெட்டா இருந்தாலும் சரி, அதை அரைச்சு வச்சாச்சுன்னா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். என்ன, தோசை மாவு கெட்டு போனா அது வாசமே அடிக்குது, இந்த மாவெல்லாம் வாசம் அடிக்காது, அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த தோசை மாவு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி எப்படி சார் சொல்றீங்க, அது ருசியா தானே இருக்குது, அது ருசியா இருக்குது அதுல இல்ல, அதுல நீங்க தொட்டுக்கிறீங்களா அந்த சட்னியில. நீங்க இட்லியை தனியா சாப்பிட்டு பாருங்க, சாக்ஸ் வாசம் அடிக்கும் சில கடையில எல்லாம். ஏன்னா நல்ல மோந்து பாக்கணும். நீங்க ஒரு உணவை எப்படி நம்ம தரமானதுன்னு கண்டுபிடிக்கிறது, மூக்குக்கு பிடிக்கணும், வாய்க்கு பிடிக்கணும், உடம்புக்கு பிடிக்கணும், மனசுக்கும் பிடிக்கணும், 4 வகையில அதை சுவைக்கணும். காதால சுவைக்கணும், கண்ணால் சுவைக்கணும், மூக்கால சுவைக்கணும், வாயால சுவைக்கணும், பஞ்ச எந்திரியங்களால் சுவைக்கணும். அப்போ ஏதோ
அழகா இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட முடியாது. சரி, சாப்பிட்ட பின்னாடி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு பாருங்க நிறைய தாகம் வருதா இல்லையா, வருதா இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம், கெட்டு போன உணவு புரிஞ்சிருச்சா இல்லையா? ஏன்னா அது அழுக்கு, கழுவுறதுக்காக தான் தண்ணி கேக்குது, வேற ஒண்ணுமே இல்ல. காய்ச்சல் வந்து தண்ணி கேட்டுச்சு, அதே மாதிரிதான் கழுவுறதுக்காக தான் தண்ணி கேக்குது. தட்ஸ் ஆல், நத்திங் மோர் தென் தட். சரி, அப்ப சப்பாத்தி பூரி இதெல்லாம் ரொம்ப நல்லதா சார்? அது டாக்டர்களுக்கு நல்லது, உங்களுக்கு இல்ல. சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு சமயம் உங்களுக்கு அமெரிக்காவில் வந்து வேற கிடைக்கலன்னு அது சாப்பாடுல சாப்பிடலாம், பட் உங்களுக்கு அங்க நல்லாவே தெரியும். என்ன விட குளூட்டனின் ஃப்ரீ டயட் அவைலபிள் ஹியர் அப்படின்னு நிறைய போர்டு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த குளூட்டனின் இருக்கிறது தான் அந்த வீட். இப்ப வீட்டை பத்தி நிறைய ரகசியம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. வீட் பெல்லி, வீட் டயபெட்டிக், வீட் இம்யூனிட்டி, இம்யூனிட் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நீங்க பாக்கலாம் மார்க்கெட்ல. இதெல்லாம் என்ன என்ன சொல்லுதுன்னா, நீங்க வீட் சாப்பிட்டா இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்டா என்னென்ன நோய் வருமோ அம்புட்டு நோய் வரும். சுருக்கமா சொல்ல போனோம், பிராய்லர் கோழி சாப்பிட்டா என்ன நோய் வரும், கேன்சர் வரைக்கும் எல்லாமே வரும், டயபெட்டிக் வரைக்கும் எல்லாமே வரும், தைராய்டு எல்லாமே வரும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சுத்தமா காணாம போயிடும். இதெல்லாம் வீட்லயும் உண்டு. அந்த குளூட்டனின் என்ன பண்ணும்னா, பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் காலி பண்றதுனால பான்கிரியாஸ் தான் நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்னுடைய ராஜா. இப்ப பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் கொண்டாச்சுன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் குட்டிச்சவரா போச்சு. அப்போ எல்லாம் பன்னிக்குட்டி ஆட தான் வளருவாங்க, மனுஷன் குட்டியா இருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப நாமெல்லாம் மனுஷனா இருக்கணும்னா பன்னி சாப்பிடறத சாப்பிடப்படாது, மனுஷன் சாப்பிடறத சாப்பிடும். நம்ம உணவு, நம்ம உணவுல நாம நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். சரியான உணவை நாம தேர்வு பண்ணணும், இன்னொருத்தன் தேர்வு பண்ணக்கூடாது. நம்ம சுவை, நம்ம வாய்ஸ் தேர்வு பண்ணணும், நம்ம கண்ணு தேர்வு பண்ணணும், நம்ம மூக்கு தேர்வு பண்ணணும், நம்ம கை தொட்டு பார்த்து தேர்வு பண்ணணும். அதுதான் சரியான உணவு. அதனால சப்பாத்தி சாப்பிட்டா சக்கரை நோய் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மருத்துவ கம்பெனிக்காரனுடைய ஒரு மிகப்பெரிய மோசடிங்கிறது, அதை சாப்பிட்டவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க யாருக்காவது சக்கரை நோய்க்கு சப்பாத்தி சாப்பிட்டு சக்கரை நோய் போயிருக்குதுன்னு பாத்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது, அதுல உண்மை கிடையாது அப்படிங்கறது அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபைனலா, இந்த கெமிக்கல்ஸ் உள்ள போடுறதுனால மட்டும்தான் கஷ்டம்னு நினைச்சுக்காதீங்க. வெளியே பூசிக்கிறதுலையும் கஷ்டம் இருக்குது, இன்க்ளூடிங் விக்ஸ். உங்க ஊர்ல யாராவது டாக்டர் விக்ஸ் எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஜெயில் வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி உங்க சட்டம் சொல்லுது, அமெரிக்கன் சட்டம் சொல்லுது அப்படின்னு என்ன அர்த்தம். ஆனா இந்தியாவில் பாருங்க, நம்ம எல்லா பெட்டி கடையிலையும் டன் கணக்கில் விக்ஸ் வாங்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ அங்க விக்ஸ் விஷம், இங்க விக்ஸ் நல்லதா? இல்ல, எங்கேயும் விக்ஸ் விஷம் தான். ஏன்னா வெளியே பூசுனா என்ன வேணா நோய் வரும்னு அர்த்தம். அப்போ நீங்க விக்ஸ் பூசினாலே அப்படின்னா, அப்புறம் இந்த ஸ்ப்ரே, பெயினுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது எவ்வளவு மோசமானதுன்னு தெரியுதா? ஸ்டீராய்டு போட்டுக்கிறது எவ்வளவு மோசமானதுன்னு தெரியுதா? ஸ்டிமுலேட் போட்டுக்கிறது எவ்வளவு மோசமானதுன்னு தெரியுதா? இதுல எல்லாம் நம்ம இம்யூன் சிஸ்டம் சுத்தமா பாழா போயிடும். அதனால எக்ஸ்டர்னல் யூஸ் ஆல்சோ வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்டர்னல் யூஸ் தானா அப்படின்னு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க போடுற பேஸ்ட்ல இருந்து, நீங்க போடுற பாடி ஸ்ப்ரேல இருந்து, பாடி ஸ்ப்ரேன்னு என்ன, செத்து போன குணத்துக்கு போடுறதா பாடி ஸ்ப்ரே? நாம பர்ஃபியூம்ஸ் நினைச்சுக்கிட்டு அந்த போடுற பாடி ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்கின்னுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும். அப்போ ஸ்கின் நல்லா இருக்கணும்னா இந்த பர்ஃபியூம்ஸ், நேச்சுரல் பர்ஃபியூம்ஸ், அதாவது பூ வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. உங்க ஊர்ல பூ வாசம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எங்க ஊர்ல வாசம் இருக்குது, இப்போ இது வரைக்கும் இருக்குது, இனிமேல் என்ன ஆகுன்னு தெரியல. அப்போ நேச்சுரல் பர்ஃபியூம்ஸ், சந்தனம், பூ, இதெல்லாம் நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லுங்க. ஆனா கெமிக்கல்ஸ் உங்களுடைய அந்த ஸ்கின் ரெஸ்பிரேஷனை காலி பண்ணிடும், ரைட்? அடுத்தது, இந்த கெமிக்கல்ஸ் மேல போட்டு குளிக்கிறீங்க இல்லையா, இதுலயுமே நிறைய டாக்ஸிக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதுல எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. மேக்சிமம் அதை எப்படி எல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்க. என்னை சார்ந்தவர்கள் பல பேர் வந்து எந்த சோப்பும் இல்லாம, ஷாம்பு இல்லாம குளிக்கிறாங்க. சார் அது எப்படி சார் குடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள குடிக்கிற ஜூஸை கூட வெளியே போட சோப்பா போட்டுக்கோங்க, தயவு செஞ்சு சோப்பு போடாதீங்க, ஷாம்பு போடாதீங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் ஃப்ரூட்ஸ் வாங்குவீங்களா இல்லையா? ஏன்னா ஹெல்த்தை பத்தி எவ்வளவு கான்சியஸ் இருக்குதுன்னா கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவீங்க. ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரொமோட்டிவ் டயட், குக் பண்ணியாச்சுனால அதெல்லாம் சர்வைவல் டயட். ஃப்ரூட்ஸ்ங்கிறது ப்ரொமோஷன் டயட். ப்ரொமோஷன்ங்கிறது என்ன? உங்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணணும்னா யூ மஸ்ட் ஈட் லைவ் ஃபுட். அதாவது ஆண்டவன் படைச்ச உணவு தான் லைஃப் ஃபுட், அதுல தான் லைஃப் இருக்குது. எப்ப நம்ம குக் பண்ணோமோ அது டெட் ஃபுட், அதுல 50% கூட கம்மியா தான் இருக்கும். அப்போ லைவ்லி ஃபுட் நிறைய சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், சாலட்ஸ் இதெல்லாம் எவ்வளவு நிறைய சேர்த்துக்க முடியுமோ அவ்வளவு நிறைய சேர்த்துக்கோங்க. உள்ள வெளிய இனி எதெல்லாம் டேமேஜ் பண்றோம், இந்த ஃப்ரூட்ஸ்ல கூட நிறைய ஸ்டிக்கர் ஒட்டுனது, ப்ராசஸ் பண்ணது, ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு வந்தது, கோல்ட் ஸ்டோரேஜ் போயிட்டு வந்தது, இந்த குப்பையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா உங்க மூக்கால கண்டுபிடிக்க முடியும். மோந்து பார்த்தா அது ஆர்டிபிஷியல் ஸ்மெல்லா ரியல் ஸ்மெல்லான்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு கொஞ்ச காலம் ஆகும், உடனே அவசரப்படாதீங்க, ஆனா கிடைக்கும். நீங்க பாடி அப்படி நல்லா கிளீன்சிங் படிச்சுட்டே பண்ணிட்டீங்கன்னா அந்த பாப்பா சொன்ன மாதிரி தென் யுவர் சிஸ்டம் வில் டெல் எவ்ரி திங் குட் ஆர் பேட் ரைட். அடுத்தது வந்து ஈவன் தட் சானிடரி நாப்கின்ல இருந்து அது யூஸ் பண்றதுனால எவ்வளவு ஆபத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த குழந்தைகளுக்கு கட்டுற பேட் இது 1979 அமெரிக்காவில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. அந்த வருஷம் என்ன நடந்ததுன்னா 25,000 கிட்ஸ் வந்து இறந்து போச்சு பிகாஸ் ஆஃப் அந்த பேட்னால. யூரின் போனா மோஷன் போனா தெரியாம இருக்கிறதுக்காக கட்டி வைக்கிறோம்ல பேடு, அது அது அதுல அதுல இருந்த ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃபுளமேட்டரி, ஆன்டிசெப்டிக் அந்த கெமிக்கல்ஸ்னால அந்த குழந்தைக்கு கேன்சர் வந்திருக்குதுன்னு சொல்லி டாக்டர் கேரினால் தன்னோட புத்தகத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறார். நீங்க செக் பண்ணிக்கோங்க வேண்டாம் சரியா? இப்ப அவங்களுக்கு மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க, இந்த பெண்களுக்கு நீங்க யூஸ் பண்ற இந்த சானிடரி நாப்கின்லயுமே அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃபுளமேட்டரி, ஆன்டிசெப்டிக் இந்த மாதிரி இன்னும் நிறைய பர்ஃபியூம்ஸ் ஆகிற போட்ட கெமிக்கல்ஸ் போட்ட அந்த நாப்கின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மென்சுரல் டிஸார்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யூட்ரஸ் எண்டோமெட்ரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபைப்ராய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ஸ்டெரிலைஸ் பண்ணி விட்டுரும், குழந்தை பெருண்மை உருவாக்கி விட்டுடும், இன்னும் சொல்ல முடியாத தொந்தரவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இதெல்லாம் டெட் அகேன்ஸ்ட் டு த வைட்டாலிட்டி ரைட். சோ எந்த அளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீயா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீயா இருந்துட்டீங்கன்னா யூ வில் பி ஹாப்பி. ஃபைனலி மைண்ட், மைண்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடறேன், ரொம்ப போர் அடிச்சுட்டோம் இல்லையே? ஆமா, மைண்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். மைண்ட்னா என்ன? இப்ப நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இலகுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, காம்ப்ளிகேட் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா அது பெருசா இல்ல, அது சங்கடம் இல்ல, கஷ்டம் இல்ல. இப்ப பாரு, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு தலைய வலிக்குதுனாலும் ஐயோ என் தலைவலி அப்படின்னு அதையே பில்டப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அதுவே பெரிய தலைவலி ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தலை ஏன் வலிக்குது, சரி ஏதோ சம்திங் ராங், நான் சரியா மோஷன் போல, இல்ல நான் சரியா சாப்பிடல, பசிக்கல, பசிக்காத போது சாப்பிட்டுட்டேன், இல்ல நான் வெயில சுத்திட்டேன், இல்ல நான் ரொம்ப நேரம் ஏசி ரூம்ல இருந்துட்டேன், இல்ல நான் ரொம்ப நேரம் யூரின் போகாம அப்படியே அடைச்சு வச்சுட்டே உட்காந்துக்கிட்டேன் போகாம, எங்கேயும் போகாம, இல்ல அவன் திட்டிவிட்டான், இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு இனிமேல் அதுல நாம இன்வால்வ் ஆகாம திரும்பவும் நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு தான் பாக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ தலைவலிக்குது, ஐயோ தலைவலிக்குதுன்னு சொல்லி பறம் போறவங்ககிட்ட எல்லாம் சொல்லி அந்த தலைவலிய ஸ்கொயர் ஆக்கி அதுக்கு மேல கியூப் ஆக்கி அதை மல்டி ஆக்கிட கூடாது. இதுதான் மைண்ட். மைண்ட்னா வேற ஒண்ணுமே கிடையாது. மைண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். டேக் இட் ஈஸி பாலிசி. டேக் இட் ஈஸி பாலிசிங்கிறத நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ ஒரு விஷயத்தை நெக்லெக்ட் பண்றதல்ல, அலட்சியப்படுத்துறதல்ல, அது ஏன் அலட்சியப்படுத்துறோம் தெரிஞ்சுக்கிட்டு அலட்சியப்படுத்துறது, அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப உங்க கூட பேசணும்னு சொல்லி நான் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து கரெக்டா இருந்தாதான் அது வேணும். இப்ப நான் உங்களை அலட்சிப்படுத்த முடியுமா? பழச முடியாது. ஐயோ அங்க யூஎஸ்ல 4 பேர் வேணும் எனக்காக காலையில எந்திரிச்சு ஹெல்த்தை பத்தி கேட்கணும்னு அக்கறையா இருக்கிறாங்க. இப்போ என்னோட தூக்கம் முக்கியம் கிடையாது, எனக்கு இது முக்கியம். அவங்களுக்கு எஜுகேட் பண்றது என்னுடைய முக்கியமான வேலையா நான் கருதுறேன். அப்ப அதனால இதை அலட்சியப்படுத்த முடியாது. எதை அலட்சியப்படுத்தலாம்? எனக்கு ஒரு சஃபரிங் வந்துச்சுன்னா அந்த சஃபரிங்க சஃபரிங் அலட்சியப்படுத்திட்டு சஃபரிங் ஏன் வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணணும். இல்ல இல்ல எனக்கு சஃபரிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரம் போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சஃபரிங் மட்டும் நிக்கும், சொல்யூஷன் தெரியாது. இது மாதிரி நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா, நமக்கு என்ன சஃபரிங் இருக்குதோ, நமக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்போம். ஏன் காஸ் அண்ட் அஃபெக்ட் என்னன்னு பார்க்க, காரணம் தெரியாம நாம தேடிட்டே இருக்கோம். அப்ப காரணம் என்னன்னு பாக்கிறத விட்டுட்டு காரியத்தை பார்த்துட்டு இருக்காதிங்க, காரணத்தை பாருங்க. அப்ப காரணத்தை பாத்தீங்கன்னா ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, then you will be get rid of your discomforts. அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி, டேக் இட் ஈஸி. டேக் இட் ஈஸிங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாருக்கும் எமோஷன் வரும். இப்ப உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் ரொம்ப திட்டி விட்டாங்கன்னா உங்களுக்கு கோபமா வராதா? வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது டம்முன்னு உங்க முன்னாடி வெடிச்சிருச்சுன்னா பயம் வருமா வராதா? வரும். உங்களை பார்த்து ஆஹா நீங்க வல்லவர் அப்படின்னு சொல்லி பீத்திட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பெருமை கூட வந்துடும். எல்லாமே வரும், எதுவுமே வராம போகாது. ஆனா இது வந்ததெல்லாம் தக்க வச்சுக்காதீங்க. தக்க வச்சுக்காதீங்கன்னா நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது. ஆமா, அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச சொல்லி இருக்கிறான், நான் பெரிய ஆளுன்னு, சின்ன ஆளுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். பயம் கீழே விழுந்த டம்முன்னு வெடிச்சது, சரி பரவாயில்ல, இப்போ அடுத்தது என்னன்னு பாக்கணும். இத போய் ஐயோ நான் பயந்துகிட்டேன், ஐயோ நான் பயந்துகிட்டேன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்ட சொல்லி அந்த பயத்தை ஸ்கொயர் ஆக்க கூடாது, கியூப் ஆக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரிதான் கோபம். நான் எனக்கு என்ன கோபம் இருந்தா, கோபம் தான் என்ன ஆகும் தெரியுமா, நீ மனசனாவே இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுண்டா அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. கோபம் வரும், அந்த கோபத்தை அங்கேயே கழட்டி போட்டுரும், அடுத்தது என்னன்னு பார்க்கணும். சோ இதுக்கு பேர் தான் டேக் இட் ஈஸி. டேக் இட் ஈஸி மீன்ஸ் whichever the emotion comes, you please drop out the emotion there itself. Don't prolong with your emotion. Sir, அப்படி எமோஷன் வந்து என்ன ஆகுது சார்? The emotion causes all the discomforts. இப்ப இந்த எமோஷன் ஆச்சுன்னா என்ன, உங்களுக்கு மோஷன் வராது, யூரின் வராது, சளி இருந்தா கூட வராது, சிரிப்பு வந்தா வர வராது, உங்க சந்தோஷம் தெரியாது. ஏன்னா எமோஷன்ல நீங்க காலம் கணம் போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ எமோஷன்ஸ் புரலாங் பண்ண விடாம இருந்தீங்கன்னா போதுமானது, யூ நெவர் கெட் சிக். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு எது பிளஷரா இருக்குதோ அது மேல ரினியூவல் பண்ணணும், அதை ரினியூவல் பண்ணணும். எது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் அதை ரினியூவல் பண்ணணும். எனக்கு உங்களுக்கு இது கத்துக் கொடுக்கறது எனக்கு சந்தோஷமான விஷயம்னா இதை ரினியூவல் பண்ணணும். ஒரு நாலு பேர்த்துக்கு ஆரோக்கிய பாதையை காமிக்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம்னா அதை ரினியூவல் பண்ணணும். எது நமக்கு தேவையோ, எது மற்றவங்களுக்கு நல்லது செய்யுமோ அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணீங்கன்னா போதும், உங்க ஹெல்த் உங்க கூடவே இருக்கும். இந்த ஹெல்த்தை யாரும் கொடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் ஹெல்த்தை வாங்கிட்டு வர முடியாது, எவங்கிட்டையும் வாங்க முடியாது, யாராவது கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுக்க முடியாது. ஏன்னா ஹெல்த் உங்க கூட பிறந்தது, அது உங்க கூடவே இருக்கும் அன்டில் யுவர் லாஸ்ட் பிரீத். ஓகே, ரைட். Thank you for your close attention. இனி ஏதாவது கேள்வி இருந்தா கொடுங்க சார்.
எவ்வளவு
வருஷமா? எவ்வளவு எம்ஜி சாப்பிடுறீங்க? 35 கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா, என்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும் டேக் ரெஸ்ட் வித்தவுட் டயட், அதான் கோல்டன் ரூல். அது அம்மா கைட் பண்ணுவாங்க. லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட் ரிட் ஆஃப் யுவர் டிஸ்கம்ஃபர்ட். ஓகே, ஆமா,
ரொம்ப நன்றி.
ரைட்டுங்கய்யா, சரிம்மா. ஓகே ஓகே, நீங்க உமா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் ரொம்ப சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க.
நீங்க பெரிய அளவு நம்ம மக்கள்